السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين
پہلی آئے جو میں نے تلاوت کی ہے اس کا ترجمہ ہے کہ انہی میں سے
நான் ஓதிய முதல் வசனத்தின் பொருள், எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகிலும் வெற்றியினை வழங்குவாயாக, மறுமையிலும் வெற்றியை வழங்குவாயாக, எங்களை நெருப்பின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று அவர்களுள் சிலர் வேண்டுகின்றனர். இரண்டாவது வசனத்தின் பொருள், அல்லாஹ் எவனுக்கும் அவனுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட பொறுப்பை சுமத்துவதில்லை. அவன் சம்பாதித்த நன்மையானது அவனுக்கே, அவன் சம்பாதித்த தீமையானது அவனுக்கே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்தாலோ நீ எங்களை தண்டிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நீ பாரத்தை சுமத்தியது போன்று எங்கள் மீதும் நீ அதனை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களால் சுமக்க முடியாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக, எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொறுத்தருள்வாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. நீயே எங்கள் எஜமானன், ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. இந்த இரண்டு திருக்குரான் துவாக்கள் தொடர்பாக நான் சிலவற்றை எடுத்து கூறுவேன். ஆனால் அதற்கு முன்னதாக துவாவின் உண்மைத்துவம் யாது, அதன் தத்துவம் யாது ஆகியவை தொடர்பாக சிலவற்றை எடுத்து கூறுவேன். மேலும் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை வாசிக்கின்றேன். அவர்கள் கூறுகிறார்கள், கடினம் மற்றும் துன்பத்தின் போது இறைவனிடம் துவா கேட்கின்ற ஒருவர் அவனிடம் தனது கஷ்டத்திற்கான தீர்வை வேண்டுகிறார். அவர் துவாவை அதன் எல்லை வரைக்கும் கொண்டு செல்லும் நிபந்தனையை பூர்த்தி செய்தால் இறைவனிடமிருந்து மன நிம்மதியை பெறுகிறார். அவருக்கு அவர் வேண்டியது கிடைக்காவிட்டாலும் இறைவனிடமிருந்து வேறு விதமான திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கிறது. அவர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார். வெற்றி கிடைப்பது மட்டுமின்றி அவரது ஈமானின் நிலை உயர்கிறது, நம்பிக்கை வளர்கிறது. ஆனால் கஷ்டமான நேரங்களில் எவர் இறைவன் புறம் முகம் திருப்பவில்லையோ அவர் குருடராவார், குருடராக மரணிக்கின்றார். நமது இந்த விளக்கத்தில் தவறான சிந்தனையுடைய பலருக்கும் பதில் உள்ளது. அவர்கள் கூறுகின்றனர், பலர் ஈடுபாட்டுடன் துவா செய்கின்றனர், ஆனால் துவாவில் வெற்றி பெறுவதில்லை. அதாவது அவர்கள் விரும்புகின்ற குறிக்கோள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்கின்றனர். இவர்களை ஒப்பிடுகையில் துவா மற்றும் இறைவனை மறுக்கும் ஒருவர் உள்ளார். அவர் துவா செய்கின்றவரை வென்றுவிடுகிறார். அவருக்காக எல்லாம் கிடைத்து விடுகிறது, பெரிய பெரிய வெற்றிகள் கிடைத்து விடுகின்றன என்று ஆட்சேபனை செய்பவர்கள் கூறுகின்றனர். எனவே நான் கூறியது போன்று துவாவின் குறிக்கோள் உண்மையான மன அமைதியும் ஆறுதலும் உண்மையான மன மகிழ்ச்சியும் அடைவதே ஆகும். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர் வேண்டியது அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், துவாவை அதன் எல்லை வரை எட்ட வைக்க வேண்டும் என்பது இதன் முதல் நிபந்தனையாகும். எனவே உண்மையில் துவா செய்பவர் வெளிப்படையானவற்றை பார்ப்பதில்லை. தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு மூமின் இறைவனின் தொடர்பை நன்கு அறிபவர் நான் கேட்டது எனக்கு கிடைத்ததா என்று பார்ப்பதில்லை, மாறாக மன நிம்மதியும் உண்மையான அமைதியும் பெறுகிறார். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நமது உண்மையான மகிழ்ச்சி துவாவின் மூலமாக நாம் வேண்டுவது நிறைவேறும் போதுதான் கிடைக்க முடியும் என்பது சரியல்ல. மாறாக நமது உண்மையான மன மகிழ்ச்சி எதில் உள்ளது என்று இறைவன் நன்கறிவான். முழுமையான துவா செய்த பிறகு அவன் நமக்கு அதை வழங்கிவிடுகிறான். துவா முழுமையாகவும் சரியாகவும் உண்மையாகவும் இறைவன் கூறியது போன்றும் இருந்தால் உண்மையான மன மகிழ்ச்சி எதில் உள்ளது என்று நன்கறிந்த இறைவன் அதை வழங்கிவிடுகிறான். உண்மையான மனப்பான்மையுடன் துவா செய்பவர் ஒருபோதும் இழப்பை பெறமாட்டார். உண்மையான மன மகிழ்ச்சி செல்வத்தாலோ அரசாட்சியாலோ ஆரோக்கியத்தாலோ கிடைக்க முடியாது. உண்மையான மன மகிழ்ச்சி இறைவனிடம் உள்ளது. அவர் அதை பெற்றுக் கொள்வார். அவன் அதை எந்த வகையில் வேண்டுமானாலும் தரலாம். ஆனால் அது முழுமையான துவாவினால் மட்டுமே கிடைக்க முடியும். இறைவன் நினைத்தால் ஒரு தூய நல்லடியாருக்கு அவர் பெரும் துன்பத்தில் இருக்கும் தருணத்தில் அளப்பரிய மன மகிழ்ச்சி கிடைத்து விடுகிறது. அந்த மன மகிழ்ச்சியானது ஒரு அரசனுக்கு அவன் அரியணையில் இருக்கும் போது கூட கிடைப்பதில்லை. ஆகவே இதற்கு பெயரே உண்மையான வெற்றியாகும். இது இறுதியில் துவா செய்பவருக்கு கிடைத்து விடுகிறது. துவா செய்பவருக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சியானது துன்பத்தின் போது கிடைக்கிறது. அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சி ஒரு அரசனுக்கு கூட கிடைக்க முடியாது என்று கூறுகிறார்கள். இதுவே துவாவின் உண்மைத்துவமாகும். இதுவே இதன் சுருக்கமான தத்துவமாகும். இதுவே ஒரு உண்மையான மூமினுடைய சிந்தனையாகும். இவ்வாறே இருக்கவும் வேண்டும். நாம் இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியது போன்று துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் துவாவை அதன் எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நிலையை அடைந்ததும் இறைவனிடம் மனிதன் வேண்டும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடையாளம் வெளிப்படுகிறது அல்லது மனதிற்கு நிம்மதி கிடைக்கிறது. எந்த துன்பம் நீங்க வேண்டுமென்று துவா வேண்டினானோ அது நீங்கிவிடுகிறது. ஒரு குறிப்பிட்ட திருப்தி ஏற்படுகிறது. இனி எது அல்லாஹ்வின் பார்வையில் எனக்கு சிறந்ததாக இருக்குமோ அது வெளிப்படும். ஒரு உண்மையான மூமினிடம் இருக்கின்ற சிந்தனை இதுவாகும். அல்லாஹ் இந்த தரத்தை அடையும் நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் நல்குவானாக. இந்த நல்வாய்ப்பும் இறைவனின் அருளால் தான் கிடைக்க முடியும். எனவே இது கிடைப்பதற்கும் துவா செய்ய வேண்டும். இப்போது நான் திருக்குரானின் இரண்டு துவாக்களின் பால் கவனமூட்ட விரும்புகின்றேன். இந்த துவாக்களை நாம் ஓதுகிறோம், நிறைய பேர் தெரிந்துள்ளோம். அதில் ஒன்று ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தவும் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தவும் வகைனா அசாபன்னார் என்ற துவாவாகும். அதாவது எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் வெற்றியை வழங்குவாயாக, மறுவுலகிலும் வெற்றியை வழங்குவாயாக. இந்த துவாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பாக ஓதி வந்தார்கள். சஹாபாக்களுக்கும் இதை ஓதுவதன் பக்கம் கவனமூட்டினார்கள். எனவே சஹாபாக்களும் இதை கவனமாக ஓதி வந்தனர். ஹஸரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு காலத்தில் ஜமாத் மக்களுக்கு இதன் பக்கம் கவனமூட்டினார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தொழுகையின் கடைசி ரக்காத்திலும் ருக்குவிற்கு பிறகு நிற்கும் நிலையில் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று கவனமூட்டினார்கள். ஹஸரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களும் குறிப்பாக இந்த துவாவின் பால் கவனமூட்டினார்கள். பல ஹுத்பாக்களில் ஜமாத் மக்களுக்கு இந்த துவாவை ஓதி வருமாறு கவனமூட்டினார்கள். இதன் சுருக்கமான விளக்கத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். எனவே இந்த வகையில் இந்த துவாவிற்கு முக்கியத்துவம் உள்ளது. சொல்ல போனால் இந்த துவா எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் உசித்தமானதாகும். ஆனால் இந்நாட்களில் உலகெங்கிலும் குழப்பம் உள்ள நிலையில் இந்த துவாவை குறிப்பாக நாம் ஓத வேண்டும். ஹசனா என்றால் நன்மை, பலன் தரக்கூடிய ஒன்று என்று பொருள். மேலும் தீங்கில்லாதது என்றும் பொருள். எல்லா வகையிலும் நல்ல விளைவுகளை தரக்கூடிய பணி அது அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதென்றால் அது ஹசனாவாகும். சில முஸ்லிம் நாடுகளில் அஹ்மதிகளாக இருக்கும் காரணத்தால் சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. எனவே இந்த துவாவை குறிப்பாக செய்து வருவது அவசியமாகும். இறைவனின் எல்லா அருள்களிலிருந்தும் அஹ்மதிகளை பேரிழந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்று எதிரிகள் விரும்புகின்றனர். இன்னும் உயிர் வாழும் உரிமையை கூட பிடுங்கிவிட விரும்புகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் இறைவா, உலகவாதிகளின் எல்லா சூழ்ச்சிகளுக்கு எதிராகவும் எங்களை காப்பாயாக, எனது எல்லா வகையான ஹசனாவிலிருந்தும் எங்களை பேரிழந்தவர்களாக ஆக்க விரும்புகின்றனர். உனது அருளால் நாங்கள் இதை பெறக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். இவ்வுலகில் எங்களது செயல்களும் உனது விருப்பத்தை பெற்றதன் காரணமாக மறுமையில் எங்களுக்கு வெற்றியை வழங்கக்கூடியதாக அமையட்டுமாக. நாங்கள் இவ்வுலகில் புரிகின்ற ஒவ்வொரு செயலும் உனது விருப்பத்தை பெறக்கூடியதாக விளங்கட்டுமாக. எதிரி எங்களது வியாபாரத்தில் இழப்பை ஏற்படுத்த விரும்புகின்றான். எதிரியின் எல்லா தீய திட்டங்களும் தோல்வியடையும்படி எங்களுக்கு ஹசனாவை வழங்குவாயாக. எங்களை ஈமானிலிருந்து விலக்குவதற்காக அவர்கள் எங்களது ரிஸ்கில் இழப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். எனவே நீ முன்பை விட அதிகமாக தூய மற்றும் ஹலாலான ரிஸ்கை எங்களுக்கு வழங்குவாயாக. எங்களுடைய அண்டை அயலார் எங்களுக்கு துன்பம் தருபவர்களாக இருக்க வேண்டாம். எங்களது ஊர்வாசிகள் எங்களுக்கு துன்பத்தை தருபவர்களாக இருக்க வேண்டாம். எங்களது நகரத்தை எங்களுக்காக ஹசனாவாக ஆக்குவாயாக. எங்கள் நாட்டை எங்களுக்காக ஹசனாவாக ஆக்குவாயாக. எங்களுக்கு எதிராக தீய செயல்களில் ஈடுபடுகின்றவர்களின் தீங்குகள் அவர்களின் பக்கமே திரும்பட்டுமாக. எங்களது தலைவர்களை கருணை கொண்டவர்களாக ஆக்குவாயாக. இறை அச்சத்தை மேற்கொண்டு நடப்பவர்களாக இருப்பார்களாக. நீதியுடன் நடப்பவர்களாக இருப்பார்களாக. இன்று முஸ்லிம் நாடுகளில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், அரசாங்க தலைவர்கள் மக்களுக்கு ஒரு தண்டனையாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். தமக்கு கீழ் உள்ளவர்களின் உரிமையை பேணுபவர்களாக இருப்பார்களாக. தற்போதைய தலைவர் உனது பார்வையில் சீர்திருத்தம் பெற தகுதியற்றவர் என்றால் இந்த சிறப்பு அம்சங்களை கொண்டவரை நீ எங்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக. இதனால் அவர்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க உள்ள உலக காரியங்கள் எங்களுக்கு ஹசனாவாக ஆகட்டுமாக. ஒவ்வொரு பலனும் உனது விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கட்டுமாக. நண்பர்கள் எங்களுக்கு நல்லதை நாடுபவர்களாக இருப்பார்களாக, அன்பு செலுத்துபவர்களாக இருப்பார்களாக, துன்பத்தின் தருணத்தில் உதவுபவர்களாக இருப்பார்களாக, நன்மைக்கு நன்மையை கொண்டே பதில் தருபவர்களாக இருக்கட்டுமாக. ஹசரத் முஸ்லிமோ ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக மிகவும் விளக்கமாக எழுதியுள்ளார்கள். பாகிஸ்தானில் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் மௌலவிகளை பின்பற்றி அஹ்மதிகளுக்கு இழப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் நட்புறவை பேணும் பாகிஸ்தானியர்களும் உள்ளனர். நாம் எல்லா பாகிஸ்தானிகளையும் குறை கூறிவிட முடியாது. அல்லது ஜமாத்திற்கு எதிர்ப்பு நிலவி வரும் நாடுகளில் எல்லாரையும் குறை கூறிவிட முடியாது. இவர்களில் நட்புறவை பேணுபவர்களும் உள்ளனர், நல்ல இயல்பு கொண்டவர்களும் உள்ளனர், அன்பானவர்களும் உள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு அஹ்மதி எனக்கு பாகிஸ்தானிலிருந்து கடிதம் எழுதினார். அவர் கடந்த நாட்களில் கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய தொகையை வேண்டினார்கள். அதை உடனே ஏற்பாடு செய்வது முடியாததாக இருந்தது. அவருடைய சகோதரர் இதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் கேட்ட தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே ஒரு குறிப்பிட்ட தொகையை இப்போது செலுத்திவிட்டு மீதமுள்ள தொகைக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று கடத்தியவர்கள் கோரிக்கை வைத்தனர். அஹ்மதியின் ஜாமீனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறினர். அஹ்மதி அல்லாத ஒரு நபர் இவருக்காக ஜாமீன் கொடுத்துள்ளார். இதனால் அவர் விடுவிக்கப்பட்டார். அஹ்மதி அல்லாத அந்த நபர் தமது உயிரை பணயம் வைத்திருக்கிறார். இனி அந்த கடத்தல்காரர்கள் இவரிடமிருந்து அந்த தொகையை பெற்றுக் கொள்வர். இவ்வாறு அஹ்மதிகளுக்காக தியாகம் புரியக்கூடியவர்களும் உள்ளனர். இன்றைய சூழ்நிலையிலும் கூட நன்மை செய்யும் மக்கள் அங்கு உள்ளனர். நட்பிற்கான உரிமையை நிறைவேற்றுபவர்களும் உள்ளனர். அவர்கள் தீவிரவாதிகளுக்கும் முல்லாக்களுக்கும் எதிராக உள்ளனர். நல்ல நண்பர்கள் கிடைப்பதும் உலக ஹசனாக்களில் ஒன்றாகும். இவ்வாறே நான் ஒரு ரிப்போர்ட்டை படித்தேன். மாலியில் நமது ரேடியோ நிலையங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் நமது தப்லீக் மிகவும் பெரிய அளவில் நடந்து வருகிறது. இதை கேட்டு சில எதிரி ஆலிம்கள் அஹ்மதியத்தின் பிரச்சாரத்தை தடுப்பதற்காக அரபு நாடுகளிலிருந்து உதவி பெற்று முடிந்த அளவு இழப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். இவ்வாறான மௌலவிகள் நமது மௌலவிகளுக்கு மிரட்டல் விடுப்பதும் உண்டு. போனில் நாங்கள் இதை செய்து விடுவோம், அதை செய்து விடுவோம் என்று மிரட்டுகின்றனர். இவர்கள் காஃபிர்களாவர், எனவே இவர்கள் கூறுவதை கேட்காதீர்கள் என்று மக்களிடம் நமக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சிலர் இதில் வரம்பு வீறிவிடுகின்றனர். அங்கு இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எதிர்ப்பு எல்லை மீறி இருந்தது. அங்கிருந்த சில நல்லவர்களுக்கு, செல்வாக்குடையவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் நமது முபல்லிக்கு தொடர்பு கொண்டு கவலைப்பட வேண்டாம், வேலை செய்து கொண்டே செல்லுங்கள், நீங்கள் போதிப்பதுதான் உண்மையான இஸ்லாம், அதை நீங்கள் பரப்புங்கள், யாரும் உங்களை தடுக்க முடியாது என்று செய்தி அனுப்பினர். இவ்வாறு நல்ல நண்பர்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிக் கொண்டே செல்கின்றான். அவர்கள் அஹ்மதிகள் இல்லை எனினும் அஹ்மதியத்தை பரப்புவதில் அவர்களுக்குரிய பங்கை ஆற்றுகின்றனர். இதுவும் ஒரு ஹசனாவாகும். ஆக ஹசனா என்பதன் கருத்தை எவ்வளவு விரிவுபடுத்தினாலும் அது விரிவடைந்து கொண்டே செல்லும். இவ்வுலக வாழ்வின் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் அருளை எவ்வளவு அதிகமாக வேண்டினாலும் அவை அனைத்தும் ஹசனாவாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மனைவி கிடைப்பதும், நல்ல கணவன் கிடைப்பதும், நல்ல சந்ததிகள் கிடைப்பதும், நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்ற வாழ்க்கையை பெறுவதும் ஆகிய அனைத்திலும் அல்லாஹ்வின் பார்வையில் எது சிறந்ததாக இருக்குமோ அவை யாவும் ஹசனாவாகும். இதுவே ஒரு மூமினின் விருப்பமாகும். அவருக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாகும். அது எல்லா வகையிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மறைவானதை பற்றிய முழுமையான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே நமக்கு அக மற்றும் புற நிலையில் எது சிறந்தது என்று அவனுக்கே நன்றாக தெரியும். நாம் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பதில் தவறிழைத்து விடலாம், ஆனால் இறைவன் எந்த ஒரு விஷயத்திலும் தவறிழைப்பதில்லை. வெளிப்படையாக நாம் ஒருவரை நல்ல நண்பன் என்று கருதுகிறோம், ஆனால் அவரே இழப்பை ஏற்படுத்துவோராக ஆகிவிடுகின்றார். பலமுறை இவ்வாறு நிகழ்கிறது. மக்கள் நண்பன் மீது நம்பிக்கை வைத்தவாறு வியாபாரத்தில் சேர்க்கின்றார்கள், ஆனால் அவர் இழப்பை ஏற்படுத்தி விடுகின்றார். நாம் ஒருவரை தலைவராக்குகின்றோம், ஆனால் அவரே இழப்பை ஏற்படுத்துவோராகிவிடுகின்றார். ஜமாத் அளவிலான பிரச்சனைகள் தவிர நாம் அன்றாடம் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். சிலர் பேசும்போது அவர்களின் பேச்சு துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே சரியான முறையில் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் என்ற துவாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டால், பிறகு ஜமாத் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் மனிதன் தப்பித்துக் கொள்ளலாம். தப்பிப்பது மட்டுமின்றி அல்லாஹ் தாலாவின் அருள் கொடைகளுக்கும் வாரிசாகலாம், அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுபவராகலாம். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, அதாவது மறுமையிலும் நன்மையாக இருப்பவை அனைத்தையும் வழங்குவாயாக, அதாவது அங்கும் வெளிப்படையிலும் அந்தரங்கத்திலும் சிறந்ததை வழங்குவாயாக. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஓரிடத்தில் இவ்வாறு விளக்குகிறார்கள், சிலர் மறுமையில் எல்லாமே நல்லதுதான் கிடைக்கும், எனவே மறுமைக்காக துவா செய்து இதை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொண்டால் இவ்வுலகிலும் நன்மை கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றனர். அங்கு அக மற்றும் புற அடிப்படையில் நன்மை என்பதன் பொருள் என்ன? இதை விளக்கியவாறு கூறுகிறார்கள், மறுமையில் அனைத்தும் நன்மைதான், ஆனால் மறுமையிலும் சில இருக்கின்றன, அவை அகத்தால் நன்மையாகும், வெளிப்படையால் அவை நல்லது அல்ல. உதாரணம் நரகம். நரகம் மனிதனின் சீர்திருத்தத்திற்கான வழியாகும் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. மறுமைக்காகவும் இறைவன் ஹசனா என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளான். எனவே இறைவா, எங்களது சீர்திருத்தம் நரகத்தில் வைத்து நடைபெற வேண்டாம், மாறாக உனது அருளால் நடைபெற வேண்டும். அகத்தால் நல்லதாக இருக்கக்கூடியதை மட்டுமே எங்களுக்கு தந்துவிடாதே. உதாரணத்திற்கு நரகம், இது அகத்தால் நல்லதாகும், இதனால் இறைவனின் நெருக்கம் கிடைக்கிறது, ஆனால் வெளிப்படையில் அது தீயது, ஏனென்றால் அது தண்டனையாகும். மறுமையில் ஹசனா என்பது சொர்க்கம் மட்டுமே ஆகும், அதன் அகமும் புறமும் நன்மையாகும். இங்கு ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வுலக ஹசனா மறுமையின் ஹசனாவுக்கு காரணமாக அமைகிறது. இவ்வுலகில் அகமும் புறமும் நல்லதாக இருக்கின்ற ஒன்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகின்றது. ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், இவ்வுலகில் மனிதன் மகிழ்ச்சி அடைய இரண்டு அம்சங்கள் அவனுக்கு தேவை, உலகின் வாழ்க்கை மற்றும் அதில் ஏற்படுகின்ற சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதும், இரண்டாவது தீமைகளும் ஆன்மீக நோயுமாகும். இவை மனிதனை இறைவனை விட்டு விலக்கி விடுகின்றன. இவற்றிலிருந்து தப்பித்துவிட்டால் உலகத்தின் ஹசனா என்பது ஆன்மீகமாகவும் பௌதிக முறையிலும் எல்லா தீய வாழ்க்கையிலிருந்தும் மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும். ஹுலிகல் இன்சானு ஜாயிஃபா, அதாவது மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். ஒரு நகத்தில் வலி ஏற்பட்டுவிட்டால் கூட வாழ்க்கை கடினமாகிவிடுகின்றது. இவ்வாறு மனிதனின் வாழ்க்கை சீரழியும் போது, உதாரணத்திற்கு ஒழுக்கங்கெட்ட பெண்களின் கூட்டம், இவர்களது வாழ்க்கை எவ்வளவு இருளில் உள்ளது! விலங்குகளை போன்ற வாழ்க்கையாகும் அது. அவர்களுக்கு இறைவன் மற்றும் இறுதி நாள் தெரியாது. இறைவன் இம்மை மற்றும் மறுமை ஆகிய இரண்டிலும் நன்மையை தர வேண்டும். ஃபில் ஆஹிரத்தி ஹசனா என்பதும் இவ்வுலகத்தின் ஹசனாவின் கனியாகும். இவ்வுலக ஹசனா மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் நற்செயல்கள் மறுமைக்காக உள்ளன. இவ்வுலக ஹசனாவை ஏன் வேண்ட வேண்டும்? மறுமையின் நன்மையை வேண்டினால் போதும் என்று மக்கள் கூறுகின்றனர். ஆரோக்கியம் போன்றவை மூலம் மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. இதன் மூலம்தான் அவர் மறுமைக்காக ஏதாவது செய்ய முடியும். எனவே இவ்வுலகத்தை மறுமையின் வயல் என்று அழைப்பார்கள். இங்கு விதைப்பதை அங்கு சென்று அறுப்பீர்கள். உண்மையில் இறைவன் இவ்வுலகில் கண்ணியம், சுகம், சந்ததிகள் ஆகியவற்றை வழங்கினால், அவருக்கு சிறந்த செயல்கள் இருந்தால் அவருடைய மறுமையும் சிறப்பானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ்தாலா பக்கைனா அசாபன்னார் என்று துவா செய்யுமாறு கூறுகின்றான். இதில் மறுமையின் நெருப்பின் பக்கம் மட்டும் கவனமூட்டவில்லை, மாறாக இவ்வுலகின் நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெறுமாறு கவனமூட்டியுள்ளான். இவ்வுலகிலும் நெருப்பு உள்ளது. இந்த வசனத்தில் இம்மை மற்றும் மறுமை ஆகிய இரண்டு நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெறுமாறு அறிவுறுத்துகின்றான். உலகத்தின் நெருப்பின் தண்டனையும் பல்வேறு வகைப்படுகின்றது. அவை இன்னல்களும் துன்பங்களும் ஆகும். அல்லாஹ் நாடினால் இவை தண்டனை ஆவதற்கு பதிலாக ஹசனாவாகிவிடுகின்றன. நான் ஏற்கனவே கூறியது போன்று இவ்வுலகில் நெருப்பின் தண்டனைக்கு ஓர் உதாரணம் இன்றைய நாட்களில் சில நாடுகளில் காணப்படும் மோசமான நிலைகளாகும். வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதே அல்லது கடை வீதியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்து துப்பாக்கி தோட்டா வரும் அல்லது ஏதாவது குண்டு வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எப்போது மனிதனை இரத்த கரையாக்கும் அல்லது அவனது உயிரை பறிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பல உயிர்கள் இவ்வாறு அழிகின்றன. அதாபன்னார் என்று ஒருவர் துவா செய்தால் இவ்வாறாக நம்முடைய அமல்கள் இருக்கும் போது அல்லது இப்படி வாழ்க்கை இருக்கும் போது அல்லாஹாலா இந்த துவாவை ஏற்றுக்கொண்டவாறு இவற்றிலிருந்து காப்பாற்றி விடுகின்றான். தீவிரவாதிகள் இன்றைய நாட்களில் மாபெரும் தீங்குகளை இழைக்கின்றனர். அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் இந்த துவா அவசியமானதாகும். கடந்த நாட்களில் நமது ஒரு சகோதரர், வாலிப பருவத்தை உடையவர், 40 அல்லது 45 வயது ஆகின்றது, கராச்சியில் அவர் ஏதோ பொருள் வாங்குவதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அவர் சென்று 2-4 நிமிடத்திற்குள் அங்கு ஒரு குண்டு வெடித்தது. கடந்த சில தினங்களுக்கு முன் வெடித்த இந்த குண்டு வெடிப்பில் 50 பேர் இறந்துள்ளனர். அதில் இவரும் ஒருவராவார். இவர் ஷஹீதாகியுள்ளார். இந்த தீவிரவாதிகள் ஆங்காங்கே நெருப்பை வைத்துள்ளனர். இவர்களின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்வது அவசியமாகும். எப்போது எங்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே நன்கு தெரியும். எனவே அவனிடமே மனிதன் வேண்ட வேண்டும். நான் வீட்டில் இருப்பதும் வெளியே செல்வதும் உன் அருளால் எனக்கு ஹசனாவாக ஆகிவிட வேண்டும். இந்த தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாயாக. இவ்வாறே இறுதி நாளின் தண்டனையிலிருந்தும் என்னை காப்பாயாக. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளை வாசிக்கின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், யாருக்கு எல்லா வழிகளும் அடைபட்டுள்ளதோ அவருக்குத்தான் துவாவின் தேவை ஏற்படுகின்றது. இறைவன் ஒருவனை தவிர வேறு எந்த வழியும் இல்லாமல் தவிப்பவரின் உள்ளத்திலிருந்துதான் துவா எழுகின்றது. கடந்த ஹுத்பாவிற்கு முந்தைய ஹுத்பாவில் நான் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரஜியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு மேற்கோளை ஆதாரம் காட்டி இந்த கருத்தை சற்று விரிவாக எடுத்துரைத்தேன். இங்கு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா வழிகளும் அடைபட்டு தவிப்பவருக்குத்தான் துவாவின் அவசியம் ஏற்படுகிறது. மேலும் இறைவன் ஒருவனை தவிர வேறு எந்த வழியும் இல்லாதவருடைய உள்ளத்திலிருந்துதான் துவா எழுகிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா என்று துவா செய்வது இறைவனை மட்டும் தமது ரப்பாக நம்பியவர்கள் செய்யும் துவாவாகும். அவர்களின் ரப்புக்கு முன்னால் ஏனைய அனைத்து பொய் தெய்வங்களும் ஒன்றுமற்றவையாகும் என்று அவர்கள் அறிவார்கள். நெருப்பு என்பது கியாமத்தில் கிடைக்கும் நெருப்பு மட்டுமாகாது, மாறாக உலகிலும் ஒருவர் நீண்ட ஆயுளை வாழும்போது உலகில் ஆயிரக்கணக்கான நெருப்புகளை அவர் காண்பார். பல வகையான நெருப்பு உலகில் உள்ளது என்று அனுபவசாலிகளுக்கு நன்றாக தெரியும். பல்வேறு தண்டனைகள், அச்சம், பசி, பட்டினி, நோய், தோல்விகள், அவமானங்களும் வீழ்ச்சியும் ஏற்பட்டுவிட வாய்ப்பு, ஆயிரக்கணக்கான துன்பங்கள், சந்ததிகள் மற்றும் மனைவி தொடர்பான கஷ்டங்கள், உறவினர்களுடன் தொடர்புகளில் ஏற்படும் சிக்கல்கள் ஆகிய அனைத்தும் நெருப்புகளாகும். எல்லா வகையான நெருப்புகளிலிருந்தும் எங்களை காப்பாயாக என்று ஒரு மூமின் துவா செய்கின்றார். மனித வாழ்க்கையை கசப்பாக்கிவிடும் நெருப்பிலிருந்து எங்களை காப்பாயாக என்று துவா செய்கின்றார். இரண்டாவது துவாவும் நமக்கு மிகவும் அவசியமானதாகும். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஆகும். அது சூரா பக்ராவின் கடைசி வசனமாகும். அதை நான் தொடக்கத்தில் ஓதினேன். அதில் அல்லாஹ் தாலா நமக்கு கவனமூட்டியுள்ளான். அதாவது, ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா அவ் அக்தானா. அதாவது, எங்கள் இறைவா, நாங்கள் மறந்தாலோ அல்லது நாங்கள் தவறிழைத்தாலோ எங்களை நீ தண்டனையால் பிடிக்காதிருப்பாயாக. மறத்தல் என்பது ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியது அவசியமாகும், ஆனால் அதை செய்யாமல் இருப்பது என்பதாகும். ஒன்று, வேண்டுமென்றே அதை விடவில்லை, மாறாக மறந்துவிட்டோம் என்பதாகும். இரண்டாவது, இந்த வேலையை குறித்த நேரத்தில் செய்யவில்லை என்றால் அது நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணரவில்லை. எனவே பரவாயில்லை, செய்யாவிட்டால் என்ன, இது ஒரு சாதாரண வேலைதானே என்று நினைப்பது. ஆகவே அல்லாஹ் தாலாவிடம் துவா செய்ய வேண்டும். மறதியாக இருந்து விடுவதை விட்டும், தவறிழைப்பதை விட்டும் எங்களை காப்பாயாக என்று கேட்க வேண்டும். ஆனால் சில சமயம் இவ்வாறும் ஆகிவிடுகின்றது. அதாவது, ஒரு வேலை அது முக்கியமானதாகும், ஆனால் எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்று மனிதனுக்கு தெரியாது. அதை செய்யாமல் இருப்பதால் நமது ஆன்மீக வாழ்வில் பாதிப்பு ஏற்படும், அல்லது இறைவனுடன் நமக்கு உள்ள தொடர்பில் அது வேறுபாட்டை ஏற்படுத்திவிடும் என்பது மனிதனுக்கு தெரியாது. எனவே அல்லாஹ்வே, இவ்வாறு தவறு செய்வதை விட்டு எங்களை காப்பாயாக. இரண்டாவது, இவ்வாறான தவறுகளை நாங்கள் செய்திருந்தால் அதற்காக எங்களை பிடிக்காதிருப்பாயாக. அவ்வாறே ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செய்ததன் விளைவாக அல்லது செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டால் அதற்காக எங்களை நீ பிடிக்காதே, எங்களுக்கு தண்டனை வழங்கி விடாதிருப்பாயாக. மேலும் எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. அதை மன்னித்து அதன் தீய விளைவுகளிலிருந்தும் உனது கோபத்திலிருந்தும் எங்களை காப்பாயாக. ஆனால் நாம் வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு தவறான காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் அல்லது தவறான முறையில் செய்து கொண்டே இருந்தால் நம்மை சீர்திருத்த முயற்சியே செய்யாமல் இருந்த நிலையில் இந்த துவாவையும் செய்து கொண்டே இருந்தால் பிறகு இது துவா ஆகாது. மாறாக இது அல்லாஹ்வுடனும் துவாவுடனும் கேலி செய்யும் காரியமாகிவிடும். எனவே துவாக்கள் சிறந்த விளைவுகளுக்காக செய்யப்படுகின்றது, இறைவனை சோதிப்பதற்காக அல்ல. எனவே நமது செயல் எங்கு சரியானதாக இருக்குமோ அங்குதான் நமது துவாவும் உண்மையான துவாவாகும். அதுவும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அதன் முழுமை வரை அதை கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா. அதாவது, முந்தையவர்களின் மீது சுமத்தப்பட்ட சுமையை போன்று எங்கள் மீது அதை சுமத்தாதிருப்பாயாக. இதன் காரணமாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. இங்கு ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைகளை நிறைவேற்றுதல் அல்லது திருக்குர்ஆன் ஓதுதல் ஆகியவற்றை குறித்து இது சக்திக்கு அப்பாற்பட்ட சுமை என்று இங்கு கூறவில்லை. இறைவன் முன்னதாகவே லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா என்று கூறிவிட்டான். அதாவது, அல்லாஹ் தாலா தனது கட்டளைகளை மனிதனின் சக்திக்கு ஏற்ப வழங்குகிறான். இங்கு சுமையை சுமத்தாதிருப்பாயாக என்று கூறுகின்றான். இதன் பொருள், முந்தைய சமுதாயத்தினருக்கு சில குற்றங்களின் காரணமாக தண்டனைகள் வழங்கப்பட்டன. அந்த தண்டனைகள் எங்கள் மீதும் இறங்கிவிட வேண்டாம். முந்தைய மக்கள் செய்த அந்த தவறுகளை நாங்களும் செய்துவிடக் கூடாது. இதன் காரணமாக அவர்கள் அழிந்து விட்டார்கள். நாம் குற்றமும் செய்து கொண்டே இருக்கின்றோம், நமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கிடைத்த தண்டனையும் நமக்கு கிடைக்கக்கூடாது என்றால் இது நடக்காது. இது அல்லாஹ்வின் பொதுவான சட்டத்திற்கு மாற்றமானதாகும். எனவே துவாவும் அத்துடன் தீமைகளை விட்டு விலகி இருப்பதற்கான முயற்சியும் மனிதனை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகின்றது. முந்தைய மக்களின் தவறுகளின் காரணமாக அவர்களின் உரிமையை கவனத்தில் கொள்ளாத அரசாங்கம் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு செய்யப்பட்டது. எனவே எங்களுக்கு தண்டனையாக ஆகிவிடும் ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை காப்பாயாக. உனது கோபத்தின் காரணமாக இந்த தண்டனை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இது கோபத்தின் காரணமாக என்றால் மிகவும் வேதனையுடன் துவா செய்வது அவசியமாகும். இது ஒரு சோதனை என்றால் இந்த சோதனையை எங்களுக்கு எளிதாக்குவாயாக என்று துவா செய்ய வேண்டும். பிறகு இந்த துவாவை கற்பிக்கின்றான், ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா பிஹி. சில நேரம் பிறருடைய தண்டனையின் விளைவும் மனிதனுக்கு ஏற்படுகிறது, ஏதாவது ஒரு வகையில் அதன் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இதிலிருந்து விலகுவதற்காக இந்த துவாவை கற்றுத்தருகின்றான். அதாவது பிறருடைய குற்றத்திற்கான தண்டனையின் பாதிப்புகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. சண்டை மற்றும் போரில் அல்லது தீவிரவாத சண்டையில் குறிக்கோளின்றி சிலர் கொல்லப்படுகின்றனர். நான் ஏற்கனவே கூறினேன், அவர்கள் வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன மக்களை கொல்ல விரும்பினார்கள், ஆனால் அங்கு சென்றவர்கள் எல்லாரும் இறந்துவிட்டனர். இதில் பாவமறியாத குழந்தைகளும் மரணமடைகின்றனர். ஹஜ்ரத் முஸ்லிம் ரதி அல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், மாலா தாக்கத்தலனா பிஹி என்ற நிபந்தனை இங்கு வைக்கப்பட்டதன் காரணம் இங்கு கோபம் என்ற கருத்து இல்லை, மாறாக உலக துன்பங்கள் மற்றும் சோதனைகள் ஆகியவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது. இறைவனின் சிறிய கோபத்தை கூட தாங்கிக் கொள்ளவே முடியாது, ஆனால் சின்ன துன்பங்கள் பொறுத்துக் கொள்ளப்படும். எனவே ஆன்மீக தண்டனைக்காக இந்த துவா கூறப்பட்டுள்ளது. உனது எந்தவித கோபத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி எங்களுக்கு இல்லை, ஆனால் உலக துன்பங்கள் தொடர்பான கருத்துக்கள் வரும்போது சின்ன சின்ன சோதனைகள் வருவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் எப்போதுமே மலர்கள் தூவப்பட்ட மேடையிலேயே நடந்து செல்வேன் என்று கூறவில்லை. மனிதனை சோதிப்பதற்காக நான் அவனுக்கு சோதனைகள் வழங்குவேன் என்று இறைவன் கூறுகின்றான். எனவே உனது கோபத்திற்கு காரணமாக அல்லாமல் உலகில் பொதுவாக எனக்கு வருகின்ற சோதனைகள் தொடர்பாக நான் துவா செய்வது என்னவென்றால், அந்த சோதனைகள் எனது சக்திக்கு அப்பாற்பட்டதாக இல்லாமல் இருக்க வேண்டும். மூமின் சோதனைகளை விரும்புவதில்லை, ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று நான் மூமின்களை சோதிக்கின்றேன் என்று இறைவன் கூறியுள்ளான். எனவே சோதனைகளை எளிதாக்குவாயாக என்று துவா கற்றுத்தரப்பட்டுள்ளது. பிறகு இவ்வாறு துவா செய்யுங்கள் என்று கூறுகின்றான், வாஃப் அண்ணா, எங்களை பொறுத்துக் கொள்வாயாக, தீய விளைவுகளை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. வாஃப் அண்ணா, நான் செய்துவிட்ட தீய காரியங்களின் தீய விளைவுகளிலிருந்தும் அதன் பாதிப்புகளிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. எனது தீய காரியங்களின் மீது திரையிடுவாயாக. நான் எந்த தவறான காரியமும் செய்யாததை போன்று ஆக்கிவிடுவாயாக. அஃபு என்பதன் பொருள் கருணையும் ஆகும். மனிதன் ஏதாவது ஒன்றை கைவிட்டு விட்டால் அது திரும்பவும் கிடைப்பதுதான் அதற்கான நிவர்த்தியாகும். எனவே வாஃபு அண்ணா என்பதில் செய்யாமல் விட்ட காரியங்களை நீ உனது கருணையாலும் அருளாலும் நிவர்த்தி செய்வாயாக. வர்ஹம்னா, அதாவது நான் செய்த தவறுகள் மற்றும் எனது முன்னேற்றத்தின் பாதையில் அது தடையாகும் அல்லது என் காரணமாக ஜமாத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படாமல் ஃபக்ஃபிர்லனா என்பதில் செய்யாமல் விட்ட காரியங்களை நீ உனது கருணையாலும் அருளாலும் நிவர்த்தி செய்வாயாக. வர்ஹம்னா, அதாவது நான் செய்த தவறுகள் மற்றும் எனது முன்னேற்றத்தின் பாதையில் அது தடையாகும் அல்லது என் காரணமாக ஜமாத்தின் முன்னேற்றம் பாதிக்கப்படலாம் என்றால் எனது தவறுகளுக்காக என் மீது கருணை காட்டுவாயாக. முன்னேற்றத்தின் வழியில் உள்ள எல்லா தடைகளையும் அகற்றுவாயாக. அந்த மௌலானா, நீயே எங்களது எஜமானன் ஆவாய். மக்கள் எங்களது பலவீனங்களை உன்னை நோக்கி சுட்டிக்காட்டுவார்கள். இன்று உலகில் ஒரு ஜமாத்தாக உள்ளோம் என்று நாம் மட்டுமே வாதம் புரிகின்றோம். ஒரு தனிநபர் ஏதாவது ஒரு தவறான காரியம் செய்தால் அதன் ஒட்டுமொத்த பாதிப்பும் சில நேரம் ஜமாத்தின் மீது ஏற்படுகிறது. எனவே இறைவா, மக்களோ எங்களுடைய பலவீனங்களை உன் மீது சுமத்துவார்கள். இது இறைவனின் ஜமாத் என்று வாதம் புரிகிறது. இதற்கும் பிற ஜமாத்துகளை போன்று துன்பங்கள் ஏற்படுகின்றன, தண்டனையும் கிடைக்கின்றது என்று மக்கள் கூறுவர். எனவே எங்கள் எஜமானன் நீயே ஆவாய், நீ எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எங்கள் பலவீனங்கள் யாவும் உன் மீது சுமத்தப்படும். இது இவர்களது வெறும் வாய் பேச்சாகும். இறைவனுடன் இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மக்கள் கூறுவதால் நாங்கள் செய்கின்ற தப்லீக் பணிகளில் தடைகள் ஏற்படலாம், அது பாதிக்கலாம். இதனால் சிலர் நேர்வழியிலிருந்து பேரழிந்தவர்களாக ஆகிவிடக்கூடும். எனவே நாங்கள் உன்னிடம் கருணையை வேண்டுகிறோம். எமது தவறுகளையும் குற்றங்களையும் ஒப்புக்கொள்கின்றோம். உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகிறோம். ஃபன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எனவே உனது சிறப்பிற்குரிய பார்வையை எங்கள் மீது செலுத்தியவாறு எங்களுக்கு காஃபிர்களின் சமுதாயத்தினர் மீது வெற்றியை வழங்குவாயாக. உனது பெயரையும் உனது தூது செய்தியையும் நாங்கள் உலகில் பரப்புவோர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் முஸ்லிம் அல்லாதவர்களோ அல்லது இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டுமோ இஸ்லாத்திற்கு எதிராக பேசவில்லை. மாறாக முஸ்லிம்களில் கூட ஒரு பிரிவினர் தப்லீகின் பணிகளில் தடையை ஏற்படுத்துகின்றனர். முஸ்லிம்களில் பெரும்பாலார் இஸ்லாத்தின் பெயரை கெடுக்கின்றனர். முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் நமது தப்லீகில் தடையாக உள்ளனர். தீவிரவாதத்தின் சில கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் உருவாகியுள்ளன. இவர்கள் முன்வைக்கும் தீவிரவாத இஸ்லாத்தின் விளைவாக நமது தப்லீகில் பாதிப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் தாலாவிடம் ஒரு குறிப்பிட்ட ஈடுபாட்டுடன் இந்த வகையிலும் துவா செய்வது அவசியமாகும். பிறகு துவாவில் ஹஜ்ரத் மசீமுத் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு வந்த இல்ஹாமிய துவா, ரப்பி குல்லு ஷையின் ஹாதிமுக, ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி. அல்லாஹ் தாலா நம்மை அவனது பாதுகாவலில் வைப்பானாக, நமக்கு உதவி புரிவானாக, நம் மீது கருணை காட்டுவானாக, இவ்வுலக மற்றும் மறுமையின் ஹசனாவை வழங்கிக் கொண்டே செல்வானாக. இன்றைய நாட்களில் இந்த துவாவும் அதிகமாக செய்ய வேண்டும். எனக்கும் இந்த துவாவின்பால் குறிப்பாக கவனமூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துவாவை குறிப்பாக எல்லா அஹ்மதிகளும் செய்து வர வேண்டும். அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அஹ்மதியையும் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் காப்பானாக. ஆன்மீக மற்றும் பௌதீக ஹசனாக்களை நமக்கு வழங்குவானாக. நன்மைகளில் நிலைத்திருக்க செய்வானாக. தடுமாற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பானாக. வருங்காலத்தில் இவற்றிலிருந்து எப்போதும் நம்மை காப்பானாக. பாகிஸ்தானின் அஹ்மதிகளுக்கு நான் குறிப்பாக கூறுகிறேன், நீங்கள் உங்களை ஆய்வு செய்தவாறு இதன்பால் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். உங்களது தொழுகைகளில் இந்த துவாக்களுக்கு குறிப்பான இடம் அளியுங்கள். ஒவ்வொரு அஹ்மதியும் துவாவின் ஆன்மாவை தம்மில் உருவாக்க வேண்டும். ஹசரத் மசீமுத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதற்கிணங்க துவாவை அதன் எல்லை வரை கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் தாலா நமக்கு இதற்கான தௌஃபீக்கை நல்குவானாக. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், கராச்சியில் ஒரு குண்டுவெடிப்பில் ஓர் அஹ்மதி ஷஹீதாகியுள்ளார். மேலும் ஜமாத்தின் ஒரு நீண்டகால தொண்டர் ஒருவரும் வஃபாத்தாகியுள்ளார். இவ்விருவரின் ஜனாசா காயிப் தொழுகையை நான் ஜும்மாவிற்கு பிறகு தொழ வைப்பேன். இவர்களை பற்றிய சிறிய குறிப்பையும் நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஷஹீதானவருடைய பெயர் மதிப்பிற்குரிய முபஷிர் அஹமத் அப்பாசி ஆகும். இவர் நாதிர் பக்ஷ் அப்பாசி சாஹிபின் மகன் ஆவார். March 3, 2013 இவர் ஷஹீதானார். முபஷிர் அஹமத் அப்பாசி சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தில் இவரது கொல்லு தாத்தா மதிப்பிற்குரிய துவங்கர் அலி அப்பாசி சாஹிப் இவர்கள் மூலமாக அஹ்மதியத் கிடைத்தது. இவர்கள் ஹசரத் மசீமுத் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கைகளில் பையத் செய்தார்கள். இவரது குடும்பம் அலிப்பூர் கீடா உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவைச் சேர்ந்தது. இவரது குடும்பத்தில் இவருடைய இரண்டு மாமா முகமது சாதிக் ஆரிஃப் சாஹிப் மற்றும் முகமது யூசுப் சாஹிப் குஜராத்தி ஆகியவர்கள் காதியானில் தர்வேஷாக இருந்தனர். இவரது தாத்தா இந்திய காவல்துறையில் பணிபுரிந்தார். ஓய்வு பெற்ற பின் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். காதியானில் பைத்துல் மால் இன்ஸ்பெக்டராக இருந்து பணிபுரிந்தார். முபஷிர் அகமது அப்பாசி சாஹிப் ஷஹீத் 1968 குஜராம்வாலாவில் பிறந்தார்கள். இவரது வயது 45 ஆகும். வேலைக்காக 1982 கராச்சி சென்றார்கள். ஷஹாதத்தின் போது கராச்சியின் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் பணிபுரிந்து வந்தார். மார்ச் 3 தேதி மாலையில் மக்ரிப் வேளையில் கராச்சியில் உள்ள அப்பாஸ் டவுனில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதன் விளைவாக 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இவரது வீடு அப்பாஸ் டவுனில் உள்ளது. சம்பவம் நடப்பதற்கு 5 முன்புதான் இவர் சில மருந்துகள் வாங்குவதற்காக வீட்டிலிருந்து சென்றார்கள். குண்டுவெடிப்பில் சிக்கிக் கொண்டார்கள். முபஷிர் அப்பாசி சாஹிப் குண்டுவெடிப்பிற்கு மிக அருகில் இருந்தார்கள். சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். தொடக்கத்தில் இவர் காணாமல் போய்விட்டதாக தகவல் கிடைத்தது. பிறகு டெலிபோன் மூலமாக தகவல் அறிந்து சென்று பார்த்த பின்னர் அடையாளம் தெரிந்தது. முபஷிர் அப்பாசி சாஹிப் மிகவும் நல்ல இயல்பு கொண்டவர். குழந்தைகளுடனும் மனைவியுடனும் சகோதர சகோதரிகளுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் ஆவார். இவரது மனைவி மற்றும் ஒரு மகள் ஹதீஜா முபஷிர் 12, மகன் நாதிர் பக்ஷ் 10 ஆகியவர்கள் உள்ளனர். இது தவிர 3 சகோதர சகோதரிகளும் உள்ளனர். 2 ஜனாசா ஜமாத்தின் நீண்டகால தொண்டர் மதிப்பிற்குரிய டாக்டர் சையத் சுல்தான் முகமது ஷாஹித் சாஹிப் அவர்கள் இவர்களுடைய ஜனாசாவாகும். இவர் மார்ச் 3, 2013 அன்று 90 வஃத்தாகியுள்ளார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் அக்டோபர் 16, 1923 அன்று ஷாமஸ்கின் ஷேகுபுரா மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஹசரத் சையத் சர்தார் அஹமத் சாஹிப் ஹசரத் மசீம் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களின் சஹாபி ஆவார். இவர் மர்ஹூமை பிறப்பதற்கு முன்பாகவே வக்ஃபு செய்திருந்தார். இவர் லாகூரில் இஸ்லாமிய கல்லூரியில் BSc படித்த பிறகு 1940 அலிகட் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் MSc கெமிஸ்ட்ரியில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். MSc முடித்த பிறகு ஹசரத் முஸ்லீம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். ஹசரத் முஸ்லீம் மௌத் அவர்கள் கெமிஸ்ட்ரியின் லெக்சரராக காதியானின் தாலிமுல் இஸ்லாம் கல்லூரியில் நியமித்தார்கள். இவர் கல்லூரியின் தொடக்க கால ஆசிரியர்களுள் ஒருவராவார் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. ஹிஜ்ரத்திற்கு பிறகு இவர் லாகூரில் PTI கல்லூரியில் கற்பித்து வந்தார். 1956 இவர் லண்டன் வந்தார். 1958 யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் PhD பட்டம் பெற்றார். ரப்வாவிற்கு திரும்பி வந்ததும் TI காலேஜ் ரப்வாவில் 1963 வரை கெமிஸ்ட்ரி பாடம் கற்பித்து வந்தார். 1963 இவர் மீண்டும் லண்டனுக்கு வந்தார். 1964 லண்டன் யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டாக்டரேட் முடித்தார். ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் சொசைட்டியில் உறுப்பினரானார். 1964 to 1968 வரை தாலிமுல் இஸ்லாம் காலேஜ் ரப்வாவில் ப்ரொஃபசர், ஹெட் ஆஃப் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மற்றும் சில காலத்திற்காக பிரின்சிபலாகவும் பணிபுரிந்தார். 1972 காலேஜையும் ஜமாத்தின் கல்வி நிறுவனத்தையும் அரசாங்கம் வலுக்கட்டாயமாக நம்மிடமிருந்து ஆக்கிரமித்துக் கொண்ட பிறகு இவரை ராவல்பிண்டியின் கோல்டன் காலேஜுக்கு பணிமாற்றம் செய்துவிட்டார்கள். பிறகு இதர கல்லூரிகளிலும் இவர் பிரின்சிபலாக இருந்தார். 1968 இவர் ஓய்வு பெற்றார். இதன் பிறகு இவர் ரப்வாவின் கல்வி நிறுவனத்தின் தரத்தை பார்த்து இவர் தம் சார்பாக பிரைமரி ஸ்கூல் மற்றும் நர்சரி ஸ்கூல், மற்றும் ஹை ஸ்கூல் ஆகியவற்றை ஆரம்பித்தார். ஜமாத் ஸ்கூல் அங்கு மீண்டும் திறக்கப்படும் வரை இந்த பள்ளிக்கூடம் சிறந்த முறையில் பணியாற்றி வந்தது. பிள்ளைகளையும் நன்கு கவனித்து வந்தது. டாக்டர் சாஹிப் மிகவும் எளிமையான மற்றும் கருணையுள்ளம் கொண்டவராவார். தேவையுடையவர்களுக்கு ஆதரவளிப்பவராவார். கல்வி பயில முடியாதவர்களுக்கு கல்வி உதவி செய்து வந்தார். எல்லாருடனும் மிகவும் அன்பாகவும் நேசத்துடனும் நடந்து வந்தார். தூய்மையான மனப்பான்மையுடன் ஆலோசனை கூறுபவராவார். ஆலோசனை கூறும் திறன் கொண்டவராக இருந்தார். ஹசரத் மூன்றாவது கலிபத்துல் மசீஹ் அவர்களுடைய காலத்தில் ஜாமியா நுஸ்ரத் காலேஜ் ரப்வாவில் சயின்ஸ் பிளாக் ஒன்றை இவர் ஆரம்பித்தார். பாகிஸ்தான் உருவான பின்பு இவர் லாகூரின் செக்ரட்டரி இஸ்லாம இர்ஷாதாக பொறுப்பு வகித்து வந்தார். 1956 முதல் 58 வரை இவர் லண்டனில் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவின் காயிதாகவும் இருந்தார்கள். அப்போது லண்டன் ஜமாத்தின் செக்ரட்டரி மாலாகவும் தம்முடைய கடமையை செய்து வந்தார். ஹிலாபத்துடன் இவருக்கு மிகவும் நெருங்கிய ஆழமான தொடர்பு இருந்தது. இவருக்கு இரண்டு மகள்களும் இரண்டு மகன்களும் இருக்கின்றனர். இவர் மிகவும் எளிய முறையில் கற்றுக் கொடுப்பவராவார். நானும் சில நாட்கள் இவரிடம் படித்திருக்கின்றேன். இவர் மாணவர்களை நண்பர்களாக்கி கற்றுக் கொடுப்பார். மிகவும் எளியவர். முஜீப் அஸ்கர் சாஹிப் இவரை பற்றி எழுதுகிறார், ஒருமுறை லங்கர்கானா பாகிஸ்தானில் டியூட்டி கொடுத்துக் கொண்டிருந்தோம். அப்போது இவர் லங்கர்கானாவுக்கு வந்தார்கள். இவரிடம் சில விருந்தாளிகள் வந்திருந்தனர். அவர்களுக்காக ரொட்டி வாங்க வந்தார்கள். ரொட்டி மிகவும் சூடாக இருந்தது. எனவே துணி கொடுங்கள், நான் துணியில் இந்த ரொட்டிகளை வைக்கட்டும் என்று இவரிடம் துணி கேட்டேன். அதற்கு அவர், நான் துணி கொண்டு வரவில்லையே. ஷல்வார் கமீஸ் புதிதாக அணிந்திருந்தார். தனது கமீஸின் துணியை காட்டி இதில் போடுங்கள் என்று கூறினார். இவ்வாறு ரொட்டியை கொண்டு சென்றார். நான் ரொட்டியை இப்படி எடுத்துக் கொண்டு போகின்றேனே என்று அவர் அதற்காக கூச்சப்படவில்லை. ஏனென்றால் ஹசரத் மசீமுத் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களின் விருந்தினருக்கு அவர் கொண்டு போய் கொண்டிருந்தார். இந்த வகையில் அவர் மிகவும் எளியவராக இருந்தார். அல்லாஹ் தாலா இவருடைய பதவிகளை உயர்த்துவானாக, மன்னிப்பானாக. இவ்வாறு ஷஹீதின் தர்ஜாக்களையும் இறைவன் உயர்த்துவானாக. இவர்களின் குழந்தைகளுக்கு பொறுமை மற்றும் மன தைரியத்தை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر